கங்கை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை மாணவர் கடல் ஆமை பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு வி அருண் அவர்கள் இன்று உலக ஆமைகள் தினத்தை முன்னிட்டு ஆமை என்னும் அற்புத விலங்கு பாதுகாப்பும் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஆமைகள் என்றாலே ஒவ்வொரு ஆண்டும் மே 23 உலக ஆமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவே இந்த தினம் கொண்டாடுவதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் விலங்குகள் மீது ஆர்வம் கொண்ட ஜூசன் டெல்லம் மற்றும் மார்சல் தாம்சன் என்னும் தம்பதியினர் முதன்முறையாக உலக ஆமைகள் தினத்தை தோற்றுவித்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஆமை மீட்பு குழுவை சேர்ந்த இவர்கள் 1900 இத்தினத்தை தோற்றுவித்திருந்தாலும் 2000 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமைகளை அழிவிலிருந்து மீட்கும் பொருட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆமைகள் சார்ந்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர சென்னை மாணவர் கடல் ஆமை பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திருவண்ணாமலையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காடுகள் மீட்பு பணி நிர்வாகி திரு வி அருண் அவர்கள் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம். ஆமை சொன்னா நிலத்திலயும் இருக்கு, நன்னீர்லயும் இருக்கு, கடல்லயும் இருக்கு. சரிங்களா, நம்ம ஆமைன்னு சொன்ன உடனே வந்து மக்களுக்கு நினைவு வருது வந்து அவங்க கதைகள்ல படிச்சிருப்பாங்க, ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டதோ இல்ல அவங்க வாழ்க்கையிலேயே கூட சின்ன சின்ன ஆமைகள் அங்கங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து அவங்க கிராமத்தை சேர்ந்தவர்களா இருந்தா அவங்க கிணத்துலயோ ஆத்துலயோ குளத்திலயோ அந்த மாதிரி இதுல சூழ்நிலைகள்லாம் பாக்கலாம். அப்புறம் வந்து நம்ம காடுகளையும் ஆமைகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆமைகள்னு தெரிச்சோம்னா வந்து நிலத்தாமை இருக்கு, நன்னீர் ஆமை இருக்கு, கடல் ஆமை இருக்கு. கடல் ஓரத்துல வாழ்றவங்களுக்கு வந்து கடல் ஆமை கூட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா வந்து நம்ம இந்த டிராபிக் சொல்லுவோம் இல்லையா, டிராபிக்கல் பகுதிகள் சொல்லுவோம் இல்லையா, கடக ரேகை மகர ரேகை, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில உலகத்துல இருக்க எல்லா கடல் கரைகளிலையும் ஆமைகள் வந்து தொன்று தொட்டு முட்டையிட்டு இருக்கு. ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 110 மில்லியன் வருஷமா இருந்துகிட்டு இருக்க ஒரு உயிரினம். அதாவது நம்ம டைனோசர் காலத்துல இருந்து டைனோசர் உருவாச்சு, அப்போவே கடல் ஆமைகள் உருவாகி டைனோசர் எல்லாம் 65 மில்லியன் வருஷம் ஆயிருந்தாலும் கடல் ஆமைகள் தொடர்ந்து வந்து கடல்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 110 மில்லியன் வருஷங்களா வந்து கடல் ஆமைகள் வந்து உலகத்தில் இந்த அதாவது இந்த துருவப்பகுதி வந்து ஆச்சு, இந்த கடற்கரைக்கு மகரக்கு இடையில் இருக்க பகுதிகளில் வெவ்வேறு கடற்கரைகள்ல ஏதோ ஒரு சீசன்ல வந்து தன்னுடைய முட்டை இட்டுட்டு போவோம். இப்ப கடல் பக்கத்துல வாழ மக்களுக்கு வந்து இந்த சம்பவத்தை பாக்குறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து இரவுல நடக்கிற ஒரு செயல் வச்சுக்கோங்க, மீனவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கடலுக்குள்ள போறவங்க வந்து கடல் கப்பல்ல பயணம் செய்பவர்கள் எல்லாருமே வந்து ஆமைகளை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து கடல் ஆமைகள் வந்து ஒரு இடத்துல இல்லாம பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா வந்து ரெண்டு இடத்துக்கு இடையில பயணம் செய்வார்கள். ஒண்ணு வந்து அவர்கள் முட்டை இடும் இடம், இன்னொன்னு வந்துட்டு அவர்கள் வந்து அந்த உணவை நோக்கி போகும்போது ஒரு பயணம் செய்யற இடம், உணவு கிடைக்கும் இடம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு கடற்கரைகளுக்கு இடையில வந்து அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மெயினா அது மெயின் இந்தியால வந்துட்டு ஆலர் விட்லிங்கிற இனத்தை தான் நம்ம பொதுவா பாக்குறோம். தமிழ்ல வந்து அத சிற்றாமை என்னும் மங்குனி ஆமை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆமைகள் வந்து குறிப்ப கிழக்கு கடற்கரையோரத்துல பெரிய அளவுல வந்து முட்டையிடுது. ஒடிசா மாநிலத்துல உலகத்திலேயே பெரிய எண்ணிக்கையில முட்டையிடுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல அதாவது முக்காசி பிப்ரவரி மார்ச் மாசங்கள்ல இந்த ஒரு 2 லட்சம் ஆமை 3 லட்சம் ஆமை கூட இந்த ஒரு வார காலத்துல முட்டையிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து உலகத்தையே 3 நாட்டுல மட்டும்தான் நடக்குது. ஒண்ணு வந்து ஒரிசா நம்ம இந்தியால, அது தவிர வந்து காஸ்டரிக்கா மற்றும் மெக்சிகோ இந்த நாடுகள்லயும் வந்து இந்த பெருமளவுல கடலாமை முட்டையிட்டு போற இந்த இது இந்த செயல் உண்டு. இதை வந்து அரிபாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பானிஷ் டம் வந்து வெடிப்பாங்க. அரிபாரானா வீட்டுக்கு வருகை. இங்க ஏன் வீட்டுக்கு வருகை அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த கடலாமையுடைய ஒரு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா எந்த கடல் எந்த கடற்கரையில பிறந்ததோ மீண்டும் அதே கடற்கரைக்கு வந்து முட்டையிடும். இதை வந்து நேட்டல் ஹோமிங் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. புரிஞ்சு போகும்போது என்ன சில மணி நேரம் தான் பழச்சிருக்கும், முட்டையை விட்டு வெளியே வந்து பொறிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நேரத்திலேயே வந்து கடலுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் வந்து கடல்ல போய் நீந்தி அது வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கு, அது முட்டை இடும் பருவத்துக்கு வருவதற்கு 12 வருஷத்துல இருந்து 30 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம பங்குனி யாமைகள்லாம் வந்து 12 வருஷத்துல முதிர்ச்சி அடையும். பெருந்திர யாமைன்னு ஒன்று இருக்கு, லாகர் ஹெட் அட்லன்னு சொல்லி, அது வந்து 30 வருஷம் ஆகும். இப்போ இந்த 12 இருந்து 30 வருஷம் கழிச்சு அது உலகத்துல எங்க வேணா இருக்கலாம், அந்த கடல் நீரோட்டங்கள்ல பயணிச்சுட்டு எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா கரெக்டா அது முட்டை இடும் பருவத்துல மீண்டும் வந்து எந்த கடற்கரையில பிறந்ததோ அங்கேயே திரும்பி வரும், ஒரு தாய்நாடு திரும்பி வர மாதிரி, ஒரு தாய் வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி. ஸோ அந்த வகையில வந்துட்டு இது இந்த அறிவாரா அப்படிங்கிறது நடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் நம்ம ஊர்ல வந்து இந்த ஒலிவில்லி கிராமம் வந்து மெயின்லேண்ட்ல. ஆனா அந்தமான்ல பாத்தீங்கன்னா 4 வகையான கடலா அமைகிறது இருக்கு, லட்சத்தீவுக்கு வந்து 3 வகையான கடலா அமைகிறது இருக்கு, மொத்தம் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 7 வகையான கடலா அமைகிறது இருக்கு. இப்போ நான் சொன்ன இல்லையா ஒலிவில்லி அப்படிங்கிறது, ஒலிவில்லிங்கிறது வந்து பெரிய கடலாமை, உலகத்திலேயே பெரிய கடலாமை அப்படின்னு சொல்லி பார்த்தா லெதர் பேக் டர்ட்டில் ஒன்று இருக்கு. லெதர் பேக் டர்ட்டில் வந்துட்டு தமிழ்ல வந்து தமிழ்ல பேர் உண்டு, ஏன்னா கடல்ல பார்த்தது உண்டு, தோணி ஆமை இல்லை 7 வரிய ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு சராசரி நீளம், சராசரியா வந்து நம்ம லெதர் பேக் டர்ட்டில் வந்து கடல்ல பார்த்தோம்னா அது ஒரு 5-6 அடி நீளம் இருக்கும். உலகத்திலேயே பெரிய 7 வரிய ஆமை இதற்கும் கலெக்ட் பண்ண ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 11 அடி நீளமும் 1000 கிலோவும் கொண்டது. இந்த இந்த கடலாமைகள்லயே ரொம்ப சிறப்பான ஆமை அதுதான். ஏன்னு சொன்னா வந்து அந்த 1000 கிலோ பருமனை கொண்டு வெகு தூரம் பயணம் செய்யும். நம்ம இப்ப அந்தமான வந்து முட்டையை போட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து அது ஆப்பிரிக்கா நோக்கி போகலாம், ஆஸ்திரேலியா நோக்கி போகலாம், மலேசியாவில் முட்டையிடும், பல இடங்கள் முட்டையிடும். ஸோ வந்து ஒரு வருஷ காலத்தை வந்து 14,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. அது தவிர வந்து ஒரு 1000 மீட்டர் வந்து உள்ளே கடலுக்குள்ள போய் மூச்சு பிடிச்சி உள்ள போய் உணவு தேட முடியும். இப்ப கடல் ஆமைகள் எல்லாமே வந்து ஊர்வன வகை அப்படிங்கும் போது ஏர் பிரீதிங் நம்மளை போல அதுவும் வந்து சுவாசிக்கிறதுக்கு மேல வந்தாகணும். மீன் போல கிடையாது, கடல்லையே வாழ்க்கை நடத்தினாலும் அதனுடைய மூச்சு வந்து மேல்மட்டத்துக்கு வந்து தான் பிடிச்சாகணும். இப்ப மூச்சை பிடிச்சுக்கிட்டு 1000 மீட்டர் டைவ் செஞ்சு அதனுடைய உணவை தேடி பிடிச்சி வரக்கூடிய சக்தியும், பெருந்தூரம் பயணிக்கக்கூடிய சக்தியும், அது தவிர மற்ற ஆமைகளுக்கு இல்லாத ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. என்னதான்னு கேட்டா வந்து மற்ற ஆமைகள் எல்லாமே வந்து இந்த டிராபிக்கல் ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கும், அதாவது கடல் நீர் வந்து எங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெப்பமா இருக்கும் அங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா வந்து லெதர் பேக் டர்ட்டில் வந்து அதனுடைய பருமனால அது வந்து தன்னுடைய ரத்தத்தை வந்து சூடுபடுத்திக்கக்கூடிய தன்மை இருக்கு, அதனால வந்து குளிர் பிரதேசங்களுக்கும் போக முடியும். ஸோ டிராபிக்கலை தாண்டியும் வந்து கனடா கோஸ்ட் எல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பயணிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஸோ இவ்வாறு வந்து லெதர் பேக் டர்ட்டில்ங்கிறது ரொம்ப சிறப்பான டர்ட்டில். அதுல வந்து அது என்னடா சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்லி ஜெல்லி ஃபிஷ், தமிழ்ல சொறி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெல்லி ஃபிஷ் வந்து 99% தண்ணி மட்டும்தான். அதை சாப்பிட்டு அவ்வளோ வந்து மசில் பவரோட திறனோட செயல்படக்கூடிய ஒரு உயிரினம் அது. இந்த 7 கடலாமைகள் சொன்ன இல்லையா, 7 கடலாமையும் வந்து வெவ்வேறு உணவுகள் சாப்பிட்டு வெவ்வேறு பகுதிகளில் முட்டையிட்டு வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. இன்னொரு கடலாமையை சொல்லி சொன்னோம்னா வந்து கிரீன் டர்ட்டில்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது கிரீன் கலராக இருக்காது, அது வந்து ஏன் கிரீன் டர்ட்டில்னு சொன்னால் அதோடைய கொழுப்பு கிரீனாக இருக்கும். மற்ற கடலாமைகளிலேயே அது மட்டும்தான் வந்து பெரும்பாலும் தாவர உண்ணின்னு சொல்லலாம், கடல் புல்லை வந்து மேய்ஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அது. கடல் புல்க்கு வந்து ரொம்ப தாழ்வான இடங்களில் மட்டும்தான் இருக்கும். கடல் புல்லுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம். எப்படி சொன்னா 3/4 கடல் இருக்க மீன்கள்லாம் வந்து முட்டை போடுவதற்கு கடல் புல் இருக்க பகுதிக்கு தான் வருவாங்க. அந்த கடல் புல்லை பராமரிக்கிறது வந்து ஒரு கிரீன் டர்ட்டிலுடைய வேலை. அது வந்து கிரீன் டர்ட்டில் தவிர நம்ம என்ன சொல்றது கடல் பசுன்னு சொல்லுவாங்க, டுகாங் அப்படின்னு சொல்லி இன்னொரு உயிரினம் கடல் பசுன்னு தமிழ்ல சொல்லுவோம். அதுவும் வந்து இந்த கிரீன் டர்ட்டில் மட்டும்தான் அந்த கடல் பொருட்கள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து நம் இந்த கடலாமைகளுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த 110 மில்லியன் வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க ஆமைகள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால வந்து கடல் வந்து அவ்வளோ ஆமைகள் இருக்குமா, அதாவது அந்த என்ன சொல்றது அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகள் அந்த பகுதிகள்ல வந்து நம்ம இவர் கொலம்பஸ் வந்து இந்தியா தேடி வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தாரு பாருங்க. அப்போ அவர் அந்த இடத்த விவரிக்கிறாரு, கடல் போல ஆமைகள் இருந்துச்சு, அது கடல் நிறைய ஆமைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 200 வருஷம் கழிச்சு டார்வின் அங்க போறாரு, அவரும் அதே தான் சொல்றாரு 300 வருஷம் கழிச்சு. அது அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிரீன் டர்ட்டிலுடைய எண்ணிக்கை மட்டும் கடல்ல அந்த சமயத்துல வந்து 1 பில்லியன் கிரீன் டர்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு உடல் கடல் முழுக்க பரவி இருந்த ஆமைகள் வந்து மனுஷனுடைய ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமா மீன் பிடிப்பு செஞ்சதுனால, டெக்னாலஜி வளர்ந்ததுனால, கடல் மாசு அடைஞ்சதுனால அந்த எண்ணிக்கையெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து 1 பில்லியன்லேருந்து 30,000 கிரீன் டர்ட்டில் தான் இருக்கு. மற்ற உயிரினங்களும் மற்ற கடல் ஆமைகளும் வந்து 99% கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ வந்து இன்னும் கூட இந்த இயந்திர புரட்சிக்கு அப்புறம் இவ்வளோ படகுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கடல் ஆமைகள் அங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய, கடல்ல ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாகசம். ஸோ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, வந்து சென்னையில ஆக்சுவலாக எல்லா புயலும் வருது, சென்னையில வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா நடந்துட்டு இருக்க செயல் வந்து அந்த முட்டை போடும் ஆமைகளை, முட்டைகளை வந்து பாதுகாப்பு எடுத்து வச்சு அது ஒரு மனதிற்கு பதிஞ்சிருக்க முட்டையை எடுத்து பாதுகாப்பான இடத்த வச்சு பொறிஞ்சு வர குட்டிகளை வந்து கடல்ல விட்டுருவோம். இப்போ வந்து அது கேட்டு முந்தியில வந்து கடல் ஆமைகளை முட்டைகள் எடுப்பாங்க, இல்லை வெவ்வேறு காரணங்களால பிரிஞ்சு போவோம். ஸோ அந்த அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக செய்கிற பணி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்க பணி. என்னுடைய அமைப்பு வந்து மாணவர் கடல் அமைப்பு பாதுகாப்பு குழுன்னு மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, மாணவர்களால் இன்றும் நடத்தப்படுது. மெயினாக வந்து நைட்லாம் நடந்து நைட் முழுக்க நடந்தது, ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மாதங்கள்லேருந்து முட்டைகள் நைட் நடந்து முட்டையை சேகரித்து பாதுகாப்பாக வச்சு குட்டிகளை விடுற பணி தான் அது. குட்டிகளில் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இயல்பாக வந்து அந்த பொறிஞ்சு வரும்போது தாயாம பக்கத்துலாம் இருக்காது, தாயாம கடலில் தான் இருக்கும், அதுக்கு ஒரு அந்த உறவுலாம் கிடையாது. அந்த பொறிஞ்சு வரும்போது அது இயல்பாக போகிறது வந்து ஒரு வெளிச்சமான சர்ஃபேஸை நோக்கி. ஸோ வந்து கடலுடைய மேல்மட்டம் வந்து நட்சத்திர ஒளியிலையும் நிலா வெளிச்சத்துலேயும் வெளிச்சமாக இருக்கும், நிலாவே இல்லாட்டியும் நட்சத்திர ஒளியில் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறது தான் அதனுடைய இயல்பு. இன்னைக்கு நம்ம நகரங்களில் வந்து அவ்வளோ மின்சார ஒளி இருக்கிறதுனால அந்த குட்டிகள்லாம் வந்து கடல் நோக்கி போகாமல் கரையை நோக்கி போகுது. ஸோ அதனுடைய பெரிய தீங்குன்னு சொன்னால் அது. நம்ம வந்து நம்ம அந்த முட்டைகள் எடுத்து வச்சு சரியான திசையில் கடல் நோக்கி அனுப்புறது வந்து முக்கியம். ஸோ இவ்வாறு வந்து பல நாடுகளில் பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஆமைகளை வந்து காப்பாற்றி வராங்க. பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்களேன்.
தாய் ஆமையை விட்டு குட்டி ஆமைகள் வந்து வாழுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த குட்டி ஆமைகளுக்கு வளர பருவத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அச்சுறுத்தல்கள் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அதுக்கு ஏற்படும் சார்?
பாதிப்புகள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆமைகள் வந்து திசும் அளவுல வந்து முட்டையிடும். இப்போ ஆலோவேர்லி ஆமை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே சீசன்ல வந்து 2 அல்லது 3 முறையோ வந்து முட்டை போடும். ஸோ ஒரு முதல் முறை வந்து ஒரு 120-180 முட்டை வரைக்கும் போகும், 2வது முறை வந்து ஒரு 80-120 முட்டை, 3வது முறை வந்து எந்த எண்ணிக்கையோ போகும். ஸோ ஒரே ஒரு ஆளு வீட்டிலே வந்து ஒரு வருஷத்துல 250-400 முட்டை வரைக்கும் போடும். அதே மாதிரி வந்து அந்த செதர் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சீசன்ல வந்து 8-9 முறை முட்டை போடும். அது வந்து ஒரு நெஸ்ட்ல வந்து ஒரு சராசரியா 80 முட்டை இருக்கும். ஸோ ஒரு 700-800 முட்டை இடும். அப்போ வந்து ஒரு கடல் ஆமையுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு 20,000-30,000 முட்டை போடுதுன்னா அது அத்தனையும் பிழைக்கணும் அதை எதிர்பார்க்கல. அது ஒவ்வொரு ஆமைக்கும் ஒரு ஆமை வந்து பிழைச்சி பெருசாச்சுன்னா அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். கடல் ஆமைகள் வந்து கடல்லிருந்து வெளியே வந்து முட்டையிட்டு போறதுனால அந்த ரிசோர்ஸ் ஃப்ளோங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் வருது, கடல்லிருந்து வெளியே வருது. வழக்கமா வந்து ஒரு மண் அரிசி மலைகள் அரிசி ஆறுகள் வந்து ரிசோர்ஸை கடல் நோக்கி கொண்டு போகும், இங்க வந்து ரிசோர்ஸ் ஃப்ளோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்குது. அந்த இந்த மணல்ல வந்து இந்த முட்டை போடும்போது பல உயிரினங்கள், நான் வந்து இயற்கையாக வீசிட்டு இருக்கேன், இயற்கையில பல உயிரினங்கள் வந்து அவங்களுடைய ரீப்ரொடக்ஷனை வந்து இந்த இதுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்குவாங்க இந்த சீசனை வந்து. ஸோ பல உயிரினங்கள் வந்து முட்டையை சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து இப்ப யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து காடுகள்ல வந்து கரடி சாப்பிடும், வைல்ட் போர் சாப்பிடும், ஜெட்டால் சாப்பிடும், ஓனாய் இருந்தா ஓனாய் சாப்பிடும், நரி, நம்ம பீச்ல வந்து நாய் சாப்பிடும், பல பறவைகள் கடல்ல ஓரத்தை வாழ்ந்துட்டு இருக்க பறவைகள் சாப்பிடும் முட்டையை சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து குட்டிகளா பொறிஞ்சிடும் போது அகைன் நிறைய பறவைகள் சாப்பிடும், நண்டு சாப்பிடும், மீன் சாப்பிடும். ஸோ வந்து ஒரு ஒரு 1000 முட்டை இட்டுச்சுன்னா அதுல வந்து 1 பொழைச்சி பெருசானா பெரிய விஷயம், அதுதான் வந்து இயற்கையுடைய ரேஷியோவே வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம்தான். அதை மீறி அதுக்கு மேலே வந்து வளர்ந்த ஆமைகளுக்கு வந்து தீங்கு எதுவும் கிடையாது. அது வந்து ரொம்ப விரைவாக நம்ம ஆமைன்னு சொன்னால் வழக்கமாக வந்து ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனால் கடல் ஆமைகள் வந்து ரொம்ப வேகமாக நீச்சல் செய்யும், அது வந்து ஒரு சுறா மீன் கூட வந்து அதை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சுறா மீன் வந்து அந்த சுறா மீனை சுத்தி இது வந்து நீச்சல் அடிக்க முடியும், அதோட விரைவாக நீச்சல் செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படிங்கும் போது வளர்ந்த பிறகு அதுக்கு எந்த தீங்கும் இல்லாத போது நம்ம வலையில சிக்கி அந்த வலையில பத்தி சிக்கிறது வந்து அவங்க வந்து இதை பிடிக்கணுங்கிறதுக்காக பிடிக்கிறது இல்லை. மீனை பிடிக்க போகும்போது இது எதாச்சியா வலையில சிக்கிக்குது, அப்ப வந்து அது மூச்சு விடுறதுக்கு மேல வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் போது வலைக்குள்ள இருந்தா மேல வர முடியாது. அப்ப மூச்சு திணறி செத்து போயிடும். இப்ப வந்து கடல் முட்டை போற வர ஆமைகள் வந்து வலையில சிக்கி மூச்சு திணறி சாவறதுதான் பெரிய காரணமா இருக்கு வளர்ந்த ஆமைகளுக்கு. எங்க கடற்கரைகள்ல பாத்தீங்கன்னா வந்து நாங்க நடந்து போகும்போது நிறைய ஆமைகள் வந்து அந்த முட்டையிட வந்த ஆமைகள் வந்து இறந்து போயிருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு இளம் பருவத்துலதான் இருக்கும், வயசாகி கிடையாது. அது வந்து இந்த வலையில சிக்கி சாவறது. அப்கோர்ஸ் குட்டி ஆமைகளுக்கு வந்து இந்த மின்சாரத்தினால அந்த மாதிரி சாவறது. இப்போ இன்னொன்று வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அவ்வளவு மாசுறதுனால பல வந்து கெமிக்கல்ஸ்லாம் கடல்ல டம்ப் பண்றதுனால நிறைய ஆமைகளுக்கு வந்து நம்மளை போல வியாதிகள் வருது, உண்டு டியூமர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ வந்து பல்வேறு திசையிலிருந்து கடல் ஆமைகளுடைய வாழ்க்கை வந்து பாதிப்படையுது. ஆனா என்னன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா 110 மில்லியன் வருஷமா இந்த கடல் ஆமைகள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது பல இடையூறுகளை தாண்டி வந்திருக்கு, பல காலநிலை மாற்றங்களை பார்த்துருக்கு, நிறைய ஐசேஜஸ் போயிருக்கு, அதெல்லாம் பார்த்து வந்து இப்ப வந்து மனுஷங்கிட்ட மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த கட்டஸ்டி வந்த அடிதான் பயங்கரமான அடி. அதுலதான் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போய் அதிகம் தருவாயில இருக்கு. ஆனா வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, கடல் ஆமைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதாவது நம்ம இன்னொன்னு சொல்லணும், இப்ப மீனவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா சிறிய மீனவர்கள் இருக்காங்கல்ல, இப்ப இந்த குடிசை பகுதியில வாழ்றவங்க சின்ன படகுல போறவங்க, அவங்க வந்து ஆமைகள் வந்து ஒரு புனிதமான உயிரினமா தான் கருதுறாங்க. அதே மாதிரி வந்து டால்பின் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு எதுவுமே இது பாதிப்பு செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன படகுகள் எல்லாம் வந்து போய் அந்த வலையில சிக்கிட்டுதான் விட்டுருவாங்க. நான் சொல்றது வந்து பெரிய பெரிய படகுகள், சர்வதேச படகுகள், அதுல வந்து மேல எடுத்த பிறகுதான் உள்ள என்ன சிக்குச்சுன்னு தெரியும். சோ வந்து இந்த அவேர்னஸ் மக்களுக்கு வர்றதுல இப்ப எங்களுடைய இது சென்னையிலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த டர்ட்டில் வாக்னு சொல்லுவோம், அது நைட்டை நடந்து அந்த முட்டைகளை சேகரிக்கிற அந்த பணி வந்து டர்ட்டில் வாக்னு பேரு. அதுக்கு வந்து சென்னையில வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவேன். அது எனக்கு தெரிஞ்சு 80s இந்த டர்ட்டில் வாக் போயிட்டு இருக்கு, 1980. ஸோ ஒரு 45-50 வருஷமா வந்து மக்கள் வந்து இந்த டர்ட்டில் வாக் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு வந்தா வெளியில வந்து சென்னைக்கு வந்தா அது செய்ய இந்த காலகட்டத்தை வந்தா செய்ய வேண்டிய ஒரு செயல் நினைச்சுக்குவாங்க சென்னை மக்களும் அந்த மாதிரிதான். அது இல்லாம வந்து முட்டைகளை வந்து குட்டிகளை கடல்ல விடும்போது சின்ன குழந்தைங்களுக்கு காமிச்சு அவங்க இயற்கையில ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும்னு சொல்லி அதுக்கும் ஆயிரக்கணக்கில் வருவாங்க. ஸோ ஒரு சீசன்ல வந்து ஒரு 5000, 6000, 7000 பேர் வந்து அந்த கடல் ஆமையுடன் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்க வந்து இப்ப செயல்பட்டு இருக்க 35 வருஷத்துல லட்சக்கணக்கான பேர் வந்து கடல் ஆமையுடன் ஒரு பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கர மக்களுக்கு ஆர்வம் இருக்கு, ஏதாவது செய்யணுங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பாலம் வந்து பெரிய அளவு பாலம், கிளைமேட் சேஞ்ச் அங்க வந்து ஒரு தனி மனுஷன் வந்து என்ன செய்ய முடியுமோ செய்யணும். ஆனா மாற்றங்கள் வந்து பெரிய அளவுலயும் மாற்றங்கள் ஏற்படணும், அது வந்து அரசாங்கங்கள் செய்யணும், சர்வதேச அளவுல முடிவுகள் இருக்க வேண்டியதெல்லாம் இது விஷயத்த மாற்றணும்னு சொன்ன நம்மளுடைய இயற்கையை நம்ம உறவை மாற்றணும்னா பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படணும். ஆனா வந்து கடல் ஆமையை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா கடல் ஆமை தொடர்பு மூலமா நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் கடல் ஆமைகள் வந்து அழியும் தருவாயில தான் இருக்கு இனி வரைக்கும், அதுவும் உண்மை.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ வந்து நம்மளுடைய ஆமைகள் வந்து பொறிக்கக்கூடிய, அதாவது குஞ்சு பொறிக்கக்கூடிய கால அவகாசமே மாதங்கள் ஆகிறது. இப்போ வந்து ஒவ்வொரு விலங்குகளுமே ஆமைகளை சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப மக்களால் வந்து ஆமைகள் சாப்பிடப்படுகிறதா, ஆமைகளின் முட்டைகள் வந்து சாப்பிடப்படுகிறதா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ஆமைகளை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக அளவுல வந்து இந்த கிரீன் டர்டில் சொன்ன இல்லையா, அந்த கடல் புல்ல சாப்பிடுற ஆமை, அது வந்து மெயினா அழிஞ்சதுக்கு காரணம் வந்து மக்கள் சாப்பிட்டதுதான். அதாவது அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க இந்த பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து பெரிய விருந்து கொடுக்கும்போது ஏதோ சர்வதேச அளவு நான் சொல்றேன் இன்டர்நேஷனலா கிரீன் டர்டில் சூப்னு ஒன்னு கொடுப்பாங்க, அதுக்குன்னே கிரீன் டர்டில்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து நம்ம ஊர்ல கிரீன் டர்டில்ஸ் குஜராத் மாநிலத்துல முட்டையிடுது, ஆனா வந்து யாரும் கடலாமையை சாப்பிடுற மாதிரி இந்த இது ரெக்கார்டு இல்லை. சில சமயம் வந்து இந்த பங்குனி ஆமை சாப்பிட்டுருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வந்து ஆமை இறைச்சிய வந்து சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து நம்ம ஊர்ல வந்து பெரிய அளவுல நடக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிறிய அளவுல நடந்துட்டு இருக்கலாம். சர்வதேச அளவுல அங்கங்க கடல் ஆமைகளை வந்து சாப்பிடுறாங்க. ஆனா வந்து ஆமைகளை வந்து இறைச்சிக்காக கொன்னு கொள்றதுனால அதை எண்ணிக்கை குறையிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப கம்மி தான். ஆனா கடல் ஆமை முட்டைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பெரிய டெலிகசி மாதிரி. உலகம் முழுக்க மக்கள் சாப்பிட்டுருக்காங்க, தொண்டு தொட்டு சாப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் விட்டாலும் சாப்பிடுவாங்க. அதை சுத்தி நிறைய மர்மமான விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டா இந்த ஆண்மை அதிகமாகும், முதுகு வெளியே போவோம், இந்த சரி இந்த பிரச்சனை சரியாகும், அந்த பிரச்சனை சரியா, அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. அது எல்லாம் முட்டையும் போலத்தான். ஆனா வந்து இன்னைக்கு அந்த இது பாதுகாப்பு இருக்கு, ஷெட்யூல் ஒன் ஸ்பீஷீஸ் இப்போ வந்து அது மக்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, செஞ்சா வந்து மாட்டிக்குவாங்க அரசாங்கத்துக்கிட்ட. ஸோ வந்து அந்த பாதுகாப்பு இருக்கு. ஆனா கடல் ஆமை இறைச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிரீன் கட்ல தவிர மற்ற ஆமைகளை வந்து பெரிய அளவுல பாதிக்கல.
சரிங்க சார். இப்ப பொதுவாவே கடற்கரையோரமாக ஆமைகள் கரை ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க மக்கள். அந்த வகையில கடற்கரையில் ஆமைகள் ஒதுங்குவதற்கான காரணம் என்ன? அனைத்து வகையான ஆமைகளுமே கடற்கரையை ஒதுங்குறதா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவது முட்டை போடுறது அப்படின்னு சொல்லி, இந்த முட்டை வந்து எப்படின்னா அந்த ஆமை வந்து முட்டையை வந்து அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, அது வந்து மேட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கெஸ்டேஷன், அந்த முட்டை ரெடி ஆகிற பருவம் வந்து உடம்புக்குள்ளேயே நடக்கும். ஆனா அந்த முட்டை போடும் போது அது வந்து அந்த முட்டை உருவாகுது, குட்டிகள் உருவாகிறதுக்கு வந்து ஒரு சூடு தேவை, வெப்பம் தேவை. அந்த வெப்பம் வந்து கடல் மணல் தான் வருது. கடல் மணல்னு சொன்னா ஓரத்துல இருக்குது, கரையில் இருக்க மணல். ஏன்னா வந்து அந்த முட்டைய வந்து அதுக்கு ஒரு குழியை தோண்டி, அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அது இருக்கிறது கால் நாலு துடுப்பு, கை இல்ல. ஆனா அந்த பின் துடுப்பு வந்து ஒரு கை மாதிரி செயல்படும். அது வந்து இந்த மணல் வந்து ஒரு ஆழமான கழுத்து போலவும் ஒரு பானை வடிவத்திலயும் வந்து ஒரு நெஸ்ட் தோண்டி அந்த பானையிலேயே வந்து எல்லா முட்டையும் அடங்குற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அந்த மணலை போட்டு மூடி ஒரு இப்ப நம்ம கிட்ட ஒரு ஆளு வீட்டுல ஆமை வந்து ரொம்ப சின்ன ஆமை. அது வந்து அந்த முட்டை, அந்த முட்டை வந்து பாதுகாப்பா இருக்கணும், இருக்குமா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய உடம்பு வச்சு ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணோம். அது வந்து டர்டில் டான்ஸ் நாங்க சொல்லுவோம். அது உடம்பு வச்சு ஜிம்ஸ் மாதிரி போட்டு அந்த மணல் இறுக்கி வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த பகுதியை வந்து சமப்படுத்திட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 45 நாள், நம்ம ஊர் பகுதியெல்லாம் நம்ம வெப்பத்துக்கு 45 நாள் 40 நாள் அது வந்து மணலுக்குள்ளே இருக்கும். அந்த மணலுடைய வெப்பத்துலதான் வந்து அந்த முட்டை உருமாறி உருவாக்கி போவோம். ஸோ அந்த மணல் வெப்பம் தான் வந்து முட்டையை உருவாக்குது. அது தவிர வந்து முட்டை இடும்போது அது ஆண் முட்டைனோ பெண் முட்டைனோ கிடையாது. அந்த எவ்வளவு டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அதை பொறுத்துதான் வந்து குட்டிகளும் வெளியே வரும். ஸோ ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து ஒரு பிவட்டல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப டர்ட்டில் ஆளு வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 29 டிகிரி. அந்த 29 டிகிரிக்கு மேல இருந்தா பெண் ஆமைகள் வெளியே வரும், கம்மியா இருந்தா ஆண் ஆமைகள் வெளியே வரும். இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பிவட்டல் டெம்பரேச்சர் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது வந்து அந்த கரையோரம் இருக்க மணல்ல தான். ஸோ வந்து வேற எங்கேயும் அந்த முட்டை இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 7 வகையான கடல் ஆமைகளும் வெவ்வேறு இடத்துல மணல்ல தான் வந்து முட்டை இட்டு போகணும், வேற வாய்ப்பே கிடையாது. நம்ம குளத்து ஆமைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆற்று ஆமைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களும் வந்து குளத்துல ஓரத்துல இருக்க மணல்லையோ மண்லையோ கரையிலயோ வந்து முட்டை இட்டு தான் போவோம். ஸோ இது வந்து ஆமைகள் எல்லாமே செய்யற பணி வந்து மணல்ல புதைச்சு வைக்கிறது தான். முதலைகள் அதே மாதிரி தான் செய்யும். முதலைகளும் வந்து குழி தோண்டி புதைச்சு வைக்கும். ஆனா முதலைகள் வந்து இந்த குட்டி பிறந்த பிறகும் தாய் வந்து பாத்துக்கும். அது வாயில தீட்டு கவிட்டு கூட்டு போறது, முதுகுல வச்சு கூட்டு போறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யும். கடல் ஆமைகள் வந்து முட்டையை போட்டுட்டு போயிருச்சுன்னா அந்த குட்டிகள் வந்து முழுக்க முழுக்க தன்னிச்சையா செயல்படக்கூடிய திறனை கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. உறிஞ்சு வந்துருச்சுன்னா தானா பழச்சுக்கும். ஸோ வந்து இதுதான் வித்தியாசம். ஆனா கரை அவசியம்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்ப வந்து ஆமைகளை பொறுத்தவரை கடல் வாழ் ஆமைகள் இருக்காங்க, மற்ற குளத்துல நீர்களில் நிலத்தில் வாழக்கூடிய ஆமைகள் இருக்காங்க. அதற்கான வித்தியாசங்கள் எப்படி சார் நம்ம பிரிச்சு பார்க்கலாம்?
ஃபர்ஸ்ட் வாழ்விடத்தை வச்சு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து மெயின் ரொம்ப வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப வந்து உலகத்தையே பெரிய நிலத்து ஆமைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பசிபிக் கடலுடைய தீவுகள்ல இருக்கு. அதாவது கேலபகாஸ், ஸ்பேஷல், அல்டாபரா இந்த மாதிரி தீவுகள்ல வந்து பெரிய பெரிய ஆமைகள். இந்த ஆமைகள் எப்படின்னா, நம்ம வழக்கமா ஆமைகள்னு சொல்லும் போது நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆமைகள் எப்படின்னா, ஒரு இந்த ஆமைகள் வந்து வீடு தன்கூடியே தூக்கிட்டு போவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதனுடைய ஓடு வந்து கனமா இருக்கும். அது வந்து முழுக்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. கூம்பி இருக்கும், ஒரு டென்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது தவிர வந்து அதுக்கு கால்கள் இருக்கும், கால் நகம் இருக்கும், அது நடந்து போறதுக்காக. தலை வந்து தலையையும் காலையும் உள்ள இழுத்துக்க முடியும், அந்த கூட்டுக்குள்ள அந்த ஓட்டுக்குள்ள போக முடியும். இது வந்து அதுவும் வந்து தாவரம் உண்ணியது, ஸ்லோவா மூவ் பண்ணும், ஞானம் பெற்ற கடல் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த கடல் ஆமைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்லோவா நடக்கும். அது தாவரம் உண்ணி அது ரொம்ப நாள் வாழும். கடல் இந்த நிலத்தாமைகள் வந்து 200 வருஷம் 300 வருஷம் கூட வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஆனா வந்து கடல் ஆமைகள் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட், அது உடம்பு வந்து ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கும், அது வேகமா நீந்தக்கூடிய தன்மை, அதனுடைய ஓடு வந்து மெலிசா இருக்கும். அது இல்லாம வந்து கால்கள் இருக்காது, துடுப்பு இருக்கும் ஸ்விம்மிங் பண்றதுக்காக, தலையும் ஷார்ப்பா இருக்கும். அந்த இது மூக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பறவையுடைய அழகு மாதிரி இருக்கும். அது வந்து புகழியோ தலையோ எல்லாம் உள்ள இழுத்துக்க முடியாது, அந்த மாதிரி பாதுகாப்பு கிடையாது. நடுவில் இருக்க அந்த நன்னீர் ஆமை பாருங்க, அது இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிசைன். அங்க டிசைன் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தடிச்ச ஓடு இருக்கும், உள்ள இழுத்துக்க முடியும். சிலதுக்கு வந்து கால் இருக்கும், சிலத்துக்கு வந்து துடுப்பு இருக்கும், சிலதுக்கு வந்து ரெண்டு காலாவும் ரெண்டு துடுப்பாவும் இருக்கும். கால் இருந்துச்சுன்னா காலுக்கு இடையில வந்து வார்த்தைகளுக்கு இருக்க மாதிரி ஜவ்வு இருக்கும். ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணதுல அது நிலத்திலயும் வாழ முடியும், தண்ணீர்லயும் வாழ முடியும், இது ரெண்டு தன்மையும் கொண்டது. சோ அதனுடைய டிசைன் அந்த மாதிரிலாம் ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கும். டிசைன் சொல்லி பேசும்போது கடல் வாழாமைகள் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு டிசைன் இருக்கு. அது முட்டை போடுது இல்லையா, நான் சொன்ன பானை வடிவத்துல தோண்டி அந்த முட்டையை போடுன்னு சொல்லிட்டு, அந்த முட்டை வந்து அதனுடைய குரோஹான்னு சொல்லி வெளியே வர பகுதி, அதுல இருந்து மணலுக்குள்ள வேணும், அங்க வந்து ஒரு 1.5 அடி விழுன்னு. அந்த 1.5 அடி விழாத அந்த முட்டை வந்து ஒரு முட்டை மேல 1.5 முட்டை விழுந்தா அங்கேயே உடஞ்சு போகலாம், உடஞ்சு போய் அழிஞ்சு போயிடும் நார்மல் முட்டை மாதிரி இருந்தா. ஆனா அங்க கடலாமைகளுக்கு வந்து அப்படி கிடையாது. முட்டை போடுற பருவத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது வந்து 1 மேல 1 விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த இடம் கொஞ்சம் லைட்டா டிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சு, 5 மணி நேரத்துல 10 மணி நேரத்துக்குள்ள வந்து இறுகிடும். ஆனா போடும்போது சாஃப்டா இருக்கும், அது ஒரு டிசைன் ஃபீச்சர். அது இதனுடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி பல அமைப்புகள் தகவல் அமைப்பு மாறி இருக்கு. அதெல்லாம் அதனுடைய வாழ்க்கைக்கு ஏத்த அமைப்புகள் ரொம்ப சிறப்பான விஷயம். இத்தனை மாற்றங்கள் அதனால தாங்கி வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய தகவல் அமைப்பு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுல வந்து நிறைய கடல் அமைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இந்த இப்ப கடல்ல பயணிக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து கடலுக்கு ரூட்ஸ் எல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதே கடல் அமைகள் பின்தொடர்ந்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் நீரோட்டங்கள் எப்படி போகுது, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எது ஷார்டஸ்ட் ரூட், எப்படி போக முடியும், அதெல்லாம் வந்து கடலாமைகளை ஸ்டடி பண்ணாலே வந்து உலகம் முழுக்க அட்லீஸ்ட் டிராபிக்கல் ஏரியா டிராவல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அமைகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். கடலுக்கும் இயற்கைக்கும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது ஆமைகள். அந்த வகையில் ஆமைகளை எவ்வாறு பாதுகாப்பது, பாதிப்பிலிருந்து காப்பது பற்றிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய விழிப்புணர்வுகள், எந்த வகையில் நாம் ஆமைகளை பாதுகாக்கலாம், அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மக்களுக்கு வந்து எல்லா உயிரினத்தையும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சாது. இப்ப பள்ளி ஓனா தாட்டாம்பட்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, நம்ம சுத்தி உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா எல்லா உயிரினங்களும் வந்து மனுஷங்களை வந்து அவ்வளோ கவர்றது இல்லை. ஆனா புலி, சிங்கம், கரடி, ஆமை இந்த மாதிரி சில ஸ்பீஷிஸ் வந்து மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு உண்டாகுது. இவங்கள வந்து கரிஷ்மேட்டிக் மெகாவர்த்தி பேச அப்படின்னு சொல்லுவாங்க, கவரக்கூடிய தன்மை கொண்ட உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் இந்த கவர்ச்சியின் மூலமா என்ன இதுன்னா நமக்கு உயிரினங்களை பத்தி நம்மளுக்கு அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கு. அந்த தெரிஞ்சுக்கொள்ள போகும்போது அவர்கள் சொல்ற கதை, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் கதை வந்து நம்மளுக்கு ஒரு பாடமா அமையுது. ஏன்னு சொன்னா ஆமைகளுக்கு இன்று நடப்பது நாளை நமக்கும் நடக்கும், நாளைக்கு நடக்கணும் இன்னைக்கே நடந்துச்சு இருக்கு. ஆனா வந்து அந்த கடல் ஆமைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நெருக்கடி வந்து நம்ம உருவாக்கின நெருக்கடி, அதே நெருக்கடி நம்மளுக்கும் வரும். இப்போ வந்து இந்த நமக்கு இருக்கிறது ஒரு உலகம், அந்த உலகத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும், அந்த உலகத்துல எப்படி வாழணும். இப்போ வந்து விவசாயத்துக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே வந்து மீன் தொழில் வந்துருச்சு. மீன் தொழில் நம்பி ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கிற மீன் வந்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது, ஒரு சஸ்டைனபிலிட்டியா இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, நம்ம வந்து இப்ப எப்படி ஒரு இயற்கை விவசாயம் பண்றாருன்னா, அவங்க வந்து அந்த விவசாயி சப்போர்ட் பண்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து பொருள் வாங்குற மாதிரி, அவருக்கு அதே மாதிரி வந்து மீன் வாங்குறவங்களும் வந்து சின்ன சின்ன மீனவர்கள்ட்ட வாங்கிச்சுங்க. அது வந்து ஒரு சஸ்டைனபிள் ஃபிஷிங் மெத்தட். நம்ம வந்து எங்கெந்தோ வர மீன், ரொம்ப ஐஸ் பெட்டியில வச்சு கப்பல்ல கொண்டு வர மீன் வாங்குறதுக்கு பதிலாக வந்து நம்ம லோக்கலா கிடைக்கிற மீன், சஸ்டைனபிளா பிடிக்கக்கூடிய மீனை வாங்கினா அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் நிறைய பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சீசன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் செயல்படுறாங்க. அவங்க இந்த சீசன்ல இங்க என்ன மீன் கிடைக்கும், அதை ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கும் நல்லது கடலுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ். நம்ம அவேர்னஸ் குள்ள இறங்கிட்டோம்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்த ஃபுட் மெயில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அருகாமையில கிடைக்கிற உணவை சாப்பிடணும், இந்த தூரத்துல இருந்து அரிசி சாப்பிடு போட்ல சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து பெட்ரோல் இது செலவழிச்சு வருது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து எந்தெந்த அளவுல நம்ம அவேரா இருந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும், நம்ம உயிர் பழைக்கணும், நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஆனா எப்படி சாப்பிட்டா எந்த விதத்துல நம்ம சாப்பிட்டா நமக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லதுங்கிறது அது சாப்பாடுன்னு நான் சொல்றேன். அது எந்த விதமான நுகர்வா இருந்தாலும் நம்ம கன்சியூமர்ஸா இருக்கும், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் தான். நம்ம என்னென்ன செஞ்சா அது வந்து உலகத்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா பல காரியங்கள் நம்ம செய்ய முடியும். இப்ப நம்ம சென்னையில வந்து பீச்ல நடந்தா அவ்வளவு குப்பை, அந்த குப்பை வந்து பிளாஸ்டிக் வந்து கடலுக்குள்ள போது நிறைய கடலாமைகள் வந்து ஜெல்லி பிஷ் சாப்பிடும். அந்த மேஞ்சிட்டு இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து ஜெல்லி பிஷ் மாதிரியே இருக்கும். தண்ணிக்குள்ள இருந்து பார்த்தா இப்ப நிறைய ஆமைகள் வந்து அந்த அந்த பிளாஸ்டிக்க உட்கொண்டு அதனால திணறி சாவறதும் உண்டு, நிறைய சாவறதும் உண்டு. இப்ப வந்து நம்ம இந்த பூமியை எப்படி ஒரு பாதுகாப்பா ஒரு சேக்கரடா பாத்துக்கிறது அப்படிங்கறது நம்ம பொறுப்பு. இது நம்ம மக்கள் வந்தாங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாறுவாங்க, அவங்க நம்பிக்கையில நம்ம வர வேண்டியதுதான்.
நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் அதே நம்பிக்கையோடு நம்முடைய இயற்கை வளமாக இருக்கக்கூடிய ஆமைகளை பாதுகாப்பவும் அதை பாதிப்பிலிருந்து காப்பதற்குமான விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று புதுகிப்பெண் பிள்ளை சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஆமைகள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்த சென்னை மாணவர் கடல் ஆமை பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் திரு வி அருண் அவர்களுக்கு புதுகிப்பெண் பிள்ளை சார்பாகவும் புதுகிப்பெண் பிள்ளை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி, இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.
நேர்களே, இதுவரை ஆமை என்னும் அற்புத விலங்கு பாதுகாப்பும் முக்கியத்துவமும் குறித்த உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.